நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் சத்யநாதன்.
ஓ வணக்கம் ரைசல்.
இப்போ உலகெங்கும் ஊர் முழுசும் கொரோனா வைரஸ்னு பேசிகிட்டு இருக்க நேரம் நாமும் அதே பேச போகிறோம் இல்லையா? இப்போ எல்லாரும் கேட்குற ஒரு பெரிய ஒரு கேள்வி, ஏன் வந்து தடுப்பு மருந்து இல்லை, தடுப்பு மருந்து இல்லை அப்படின்னு. சரி, இந்த தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் முயற்சி எந்த அளவில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க?
WHO என்ற உலக சுகாதார நிறுவனம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இந்த நிலைமையை பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்ன், சர்வதேச ரீதியாக கவலை தரக்கூடிய பொதுமக்கள் தொடர்பான அவசர நிலை என்று அறிவித்திருக்கிறது. COVID-19 என்று அழைக்கப்படும் இந்த தொற்று நோய்க்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் பணிகள் ஓரளவு முடிவடைந்து இருக்கின்றன என்று சொல்ல வேண்டும். ரைத்தல், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த கொரோனா வைரஸ் தொற்று நோய்க்கு COVID-19 என்று பெயரிட்டிருக்கிறது என்ற போதும் இந்த வைரஸின் பெயர் SARS-CoV-2 என்பதாகும். ஒரு நாட்டில் அல்லது பிராந்தியத்தில் ஏற்படக்கூடிய எபிடமிக் என்ற நிலையை தாண்டி சர்வதேச ரீதியாக பரவக்கூடிய பேண்டமிக் என்ற நிலையை எட்டக்கூடிய இந்த தொற்று நோயை கட்டுப்படுத்திவிட முடியும் என்று வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நம்புகின்ற போதும் ஆராய்ச்சியாளர்களும் விஞ்ஞானிகளும் இதை கட்டுப்படுத்துவது அவ்வளவு எளிதல்ல என்றே கூறி வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த தொற்று நோய் மேலும் பரவாமல் கட்டுப்படுத்த செய்ய வேண்டியவற்றை பற்றி அறிவுறுத்தல்கள் செய்யப்பட்டு வருகின்றன. ஏனைய வைரஸ்களுக்கு, வைரஸ் தொற்று நோய்களுக்கு ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தடுப்பு மருந்துகளை இந்த SARS-CoV-2 வைரஸை கட்டுப்படுத்துவதற்கு பரீட்சித்து பார்ப்பதிலும் விஞ்ஞானிகள் பலர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே வேளையில் இதற்கான பிரத்யேகமான தடுப்பு மருந்துகளை கண்டுபிடிப்பதிலும் பல விஞ்ஞானிகளும் பார்மசிட்டிக்கல் கம்பெனிஸ் என்று சொல்லப்படுகிற மருந்து பொருட்களை தயாரிக்கும் பாரிய நிறுவனங்களும் ஆய்வுக்கூடங்களும் பல்கலைக்கழக ஆய்வுக்கூடங்களும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன. பொதுவாக ஒரு வைரஸ் நோய்க்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடித்து பொதுமக்களுக்கு வழங்குவதற்கு சுமார் 5 வருட காலம் எடுக்கும். இருந்தபோதும் 2002 SARS வைரஸ், 2013 ஈபோலா வைரஸ் போன்ற வைரஸ்களுக்கு தடுப்பு மருந்துகளை கண்டுபிடிப்பதில் விஞ்ஞானிகளுக்கும் நிபுணர்களுக்கும் கிடைத்த அனுபவம் காரணமாகவும் நிலைமை கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருப்பதாலும் இப்போது சுமார் 1.5 வருடங்களில் தடுப்பு மருந்தை கண்டுபிடித்து மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் என்று நம்பப்படுகிறது. ரைசல், தற்போது 20க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள், ஆய்வுக்கூடங்கள், பல்கலைக்கழகங்கள் என்பன SARS-CoV-2 என்ற இந்த கொரோனா வைரஸுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடித்துள்ளதாக அறிவித்திருக்கின்றன. இருந்தபோதும் இது பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு பெற இன்னும் ஆக குறைந்தது 1 வருடம் எடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
சத்யநாதன், இப்ப தடுப்பு மருந்த கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க இல்லையா?
ஆமா.
அது வந்து ஏன் நடைமுறைக்கு அல்லது மக்களின் உபயோகத்திற்கு வர்றதுக்கு 1 ஆண்டு எடுக்கும்?
இது நல்ல கேள்வி ரைசல். இதற்கு நாம் முதலில் எப்படி இந்த தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது, இது எத்தனை படிநிலைகளை கடந்து பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வருகிறது என்பதை பார்க்க வேண்டும். ஒரு வைரஸ் தொற்று நோயை ஏற்படுத்துகிறது என்று கண்டால் அந்த வைரஸை பிரித்து எடுத்து அதை சற்று பலவீனமாக்கி உடலுக்குள் செலுத்தும் போது உடலில் உள்ள இம்யூன் சிஸ்டம் என்ற நோய் எதிர்ப்பு சக்தியானது உடலுக்குள் ஒரு எதிரி புகுந்திருப்பதை இனங்கண்டு அதை அடையாளம் கண்டு அதை நிர்மூலப்படுத்தும் சக்தியை திரட்டி கொடுக்கிறது. பின்னர் இதே DNA-யுடன் கூடிய வலிமை கூடிய வலிமையுள்ள ஒரு வைரஸ் உடம்பில் புகும் போது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி உடனடியாக அந்த DNA-யை கொண்ட அந்த வைரஸை கலைந்து விடுகிறது. இந்த முறைதான் காலங்காலமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இப்படித்தான் அம்மை, கூகைக்கட்டு, ருபெல்லா, தட்டம்மை போன்ற நோய்களுக்கெல்லாம் மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆனால் இப்போது விஞ்ஞானிகள் இந்த கட்டத்தை தாண்டி வெகு வேகமாக முன்னேறிவிட்டார்கள். இப்போது எப்படி இந்த தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படுகிறது என்று பார்க்கிற போது ஒரு வைரஸில் இருக்கும் ஜெனட்டிக் கோடு என்ற மரபணு குறியீட்டை மாத்திரம் பகுத்து கணித்துக் கொள்கிறார்கள். எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாத வைரஸ் ஒன்றினுள் இந்த மரபணு குறியீடு செயற்கை முறையாக ஜெனட்டிக் கோட் என்பது புகுத்தப்பட்டு இது தடுப்பு மருந்தாக உடலினுள் ஏற்றப்படுகிறது. ஒரு உண்மையான தொற்று நோய் வைரஸ் உடலில் புகும்போது இந்த ஜெனட்டிக் கோடை உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அடையாளம் கண்டுகொள்கிறது. மாறாக உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி இந்த வைரஸை எதிர்க்கும் ஆற்றலையும் பெறுகிறது. இங்கே நான் உடலில் ஏற்றுவது என்று சொன்னது ஆராய்ச்சி நிலையில் மனித உடலுக்குள் ஏற்ற முடியும் என்பதை குறிக்காது, முதலில் இது ஆய்வு கூடத்தில் பிராணிகளின் உடலிலேயே ஏற்றப்பட்டு பரீட்சிக்கப்படும். அதுவும் அவ்வளவு எளிதல்ல. எல்லா பிராணிகளின் உடல்களும் மனித உடல்கள் ஒரு குறிப்பிட்ட வைரஸை எதிர்க்கும் நிலையில் செயல்படுவதில்லை. எனவே இந்த குறிப்பிட்ட வைரஸை பொறுத்தளவில் மனித உடலை போன்று விளைவை ஏற்படுத்தக்கூடிய பிராணியை முதலில் இனம் காண வேண்டும். இப்போதைய நிலையில் இதற்கே ஆக குறைந்தது 3 மாதங்கள் எடுக்கும். அதன் பின்பு கிளினிக்கல் ட்ரையல்ஸ் என்ற மனித உடலில் ஏற்றி பரீட்சிக்கும் கட்டம் இதற்கு ஆரம்பமாகும். இதற்கு அனுமதி தேவை. ஆரம்பத்தில் சில நபர்கள், பின்பு சிறு குழுக்கள், பின்பு சற்று பெரிதான குழுக்கள் என்று பல்வேறு குழுக்களில் இது பரிசோதிக்கப்பட்டு விளைவுகள், சைட் எஃபெக்ட்ஸ் என்ற பக்க விளைவுகள் என்பன ஆவணப்படுத்தப்பட்டு ஆக குறைந்த பக்க விளைவுகளோடு இது பயன்படுத்தக்கூடியது என்ற முடிவுக்கு நிபுணர்கள் வர வேண்டும். இதன் பின்னர் இது அமெரிக்காவை பொறுத்தளவில் FDA என்ற ஃபெடரல் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், நமது நாட்டை பொறுத்தளவில் TGA என்ற த்ரோபேட்டிக் கூட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் போன்ற அமைப்புகளால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இதை ரெகுலேட்டரி அப்ரூவல் என்று சொல்வார்கள். நியாயமான விலையில் மக்களுக்கு தேவையான அளவில் இதை வணிக ரீதியாக உற்பத்தி செய்யும் நிலை எட்டப்படுவதற்கு இப்படி பல கட்டங்களை தாண்ட வேண்டியிருக்கும்.
இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த சினிமாவில் நடக்கிற மாதிரி நடக்க போகிறது இல்லை இல்லையா?
இல்லை இல்லை. இப்போ
கதாநாயகன் வருவார், மருந்தை வெளியில் எடுப்பார், எல்லாரும் கொடுப்பார், அதோட எல்லாரும் குணமாயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நிஜத்தில் நடக்க போகிறதில்லை.
நிச்சயமாக அப்படி நடப்பதில்லை. நான் கூறிய இந்த தடுப்பு மருந்து பயன்பாட்டுக்கு வருவதாக கூறிய சுமார் 18 மாத காலம் என்பது எல்லாம் சீராக நடக்கும் நிலையில் சாத்தியமாகக்கூடியது. இதற்கிடையே பல முட்டுக்கட்டைகள், தடைகள் வரக்கூடும். உதாரணமாக இந்த வைரசுகள் மியூட்டேட் என்ற தனக்குள்ளேயே மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவை. இது அனிமல் வைரஸ் என்ற வகையைச் சேர்ந்தது என்பதால் வேறு ஒரு பிராணிக்கு தொற்றும் போது அல்லது மனிதருக்கு தொற்றும் போது இது தனது ஜெனட்டிக் கோடை மாற்றிக்கொள்ளக்கூடியது, அதாவது மரபணு குறியீட்டை மாற்றிக்கொள்ளக்கூடியவை. உதாரணமாக தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் புதிதாக மியூட்டேட் செய்யப்பட்ட வைரஸ் ஒன்று இந்த ஜெனட்டிக் கோடுடன் கூடிய வைரஸாக அது மாறும் போது இந்த தடுப்பு மருந்து அதை கட்டுப்படுத்தாது. இதை தவிர மனித உடலில் பரிசோதிக்கும் போது ஏற்படக்கூடிய எதிர்பாராத விளைவுகள் மற்றும் ரெகுலேட்டரி இன்ஸ்டிடியூஷன் என்று சொல்லப்படுகின்ற நிலையங்கள், அரசு நிலையங்கள் இந்த மருந்துக்கு அங்கீகாரம் வழங்கும் நிலைமையில் கேட்கக்கூடிய தரவுகள், ஆவணங்கள், நிறுவனங்கள் என்பன காரணமாகவும் பல தடைகள் ஏற்படுவதற்கு இடம் உண்டு.
சரி, இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்படியும் ஒரு ஓராண்டு ஆயிடும் இல்லையா?
நிச்சயமாக.
இப்ப அப்ப ஓராண்டுனா இப்ப மக்கள் காத்திருக்கணும் இல்லையா? அப்ப அந்த தடுப்பு மருந்து வர்ற வரைக்கும் காத்திருக்கிற நேரத்துல மக்கள் என்ன செய்ய முடியும், என்ன செய்யலாம்?
இன்றைய நிலையில் இந்த நோய் 90,000 பேரை பாதித்திருப்பதாக சொல்லுகிறார்கள். 3,000 பேரளவில் இறந்திருக்கிறார்கள். தடுப்பு மருந்து பயன்பாட்டிற்கு வர பல மாதங்கள் எடுக்கலாம் என்று நான் முன்னே சொன்னேன். ஆனாலும் நாம் இந்த வேளையில் நோய் பரவாமல் தொற்றாமல் இருக்க இந்த வழிவகைகளை பின்பற்றலாம் என்று வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அறிவித்திருக்கிறது. ரைசல், முதலாவதாக ஹேண்ட் வாஷ் அல்லது சவர்க்காரம் என்பவற்றை பயன்படுத்தி கைகளை அடிக்கடி நன்றாக கழுவிக்கொள்ளுதல். பிரதானமாக கை வழியாகவே பொது இடங்களில் பழகும் போது, தொடும் போது, எடுக்கும் போது இந்த கை வழியாகவே தொற்று நோய்கள் நமது உடலுக்குள் பரவுகின்றன. இரண்டாவதாக முடிந்தவரை அடுத்தவரை நெருங்காமல் 1 மீட்டர் இடைவெளி விட்டு பழகுதல். குறிப்பாக அடுத்தவருக்கு இருமல் அல்லது தும்மல் என்று தெரியும் பட்சத்தில் அவரிடமிருந்து 1 மீட்டர் இடைவெளியில் அவருடன் பேசுதல், பழகுதல். இதை சோசியல் டிஸ்டன்சிங் என்று WHO குறிப்பிடுகிறது. மூன்றாவதாக கண், மூக்கு, வாய் என்பவற்றை கைகளால் அடிக்கடி தொடுவதை தவிர்த்தல். நான்காவதாக காய்ச்சல், இருமல், மூச்சு விடுவதில் சிரமம் இருந்தால் உடனடியாக வைத்தியரை நாடுதல். ஐந்தாவதாக இந்த நோய் தொடர்பாக வைத்தியர்கள் தரும் ஆலோசனைகள், அரசு விடுக்கும் பயண அறிக்கைகள் மற்றும் ஆலோசனைகள் மற்றும் பொது அமைப்புகள் விடுக்கும் அறிவித்தல் தொடர்பாக இந்த நேரம் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் WHO இப்போது அறிவித்திருக்கிறது.
இப்போ நீங்கள் சொல்றத பார்த்தோன்னா எல்லாரும் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் போல இருக்கு இல்லையா?
நிச்சயமாக. நாம் நோய் பரவாமல் தடுப்பதற்கு நாமே வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது கட்டாயம். ரைசு,
மிக்க நன்றி. சத்யநாதன், உபயோகமான தகவல்.
நன்றி ரைசு.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.